பாடம் 3. இயேசு மரணித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் மற்றும் எப்போதும் உயிருடன் இருக்கிறார் என்பதை அறிவதே நமது நம்பிக்கையின் முக்கிய அம்சமாகும். இயேசு மரணித்திருந்தால் அவருடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. ஆனாலும் நமக்குள் வாழும் அவருடைய ஆவி அவர் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும். அவரது பார்வையில் அவருடைய மரணம் நம்மை பரிசுத்தமாக்கியதால் தேவனுடனான வாழ்க்கை ஓரளவு சாத்தியமாகிறது. ஆனால் அவர் மரணித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலும் நம்மிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நாம் மரணித்த பிறகும் வாழ்வோம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் நாம் மோசமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு முடிவில்லா வாழ்க்கையை அடைவோம். இயேசு உண்மையில் தேவன் மற்றும் அவர் ஒரு மனிதர். முதல் ஆணும் பெண்ணுமான ஆதாமும் ஏவாளும் எப்போதும் முடிவில்லா வாழ்க்கைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் தீய முடிவுகள் அவர்களை கொன்றன. தீய எண்ணம்தான் நம்மையும் கொல்லும். நாம் மரணிப்பதற்கான காரணம் தீய எண்ணங்களே. ஆனால் இயேசு என்றென்றும் வாழ்கிறார். ஏனென்றால் அவர் ஒருபோதும் தீமை செய்யவில்லை. இது அவரை தேவன் என்பதை நிரூபிக்கிறது. ஏனெனில் தேவன் மட்டுமே பரிபூரணமானவர். இயேசு மரணித்தாலும் தீமை அவரை கொல்லவில்லை. அவர் தானாக முன்வந்து உயிர் இழந்தார். அவர் ஒருபோதும் தீமை செய்யாததால் மரணம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க முடியவில்லை. அவருடைய பரிசுத்தமான எண்ணம் காரணமாக அவருடைய உயிரை திரும்பப் பெறும் உரிமை அவருக்கு கிடைத்தது. எனவே இதைத்தான் அவர் செய்தார். இயேசு தம்முடைய வல்லமை, தெய்வீகம், பரிபூரண மனிதநேயம் மற்றும் நம்மை உயிர்ப்பித்து மரணத்திலிருந்து மீட்டெடுக்கும் திறனை காண்பித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இதைவிட அவர் மீண்டும் உயிர்ப்பித்ததால் நாம் அவருடன் எப்போதும் நெருங்கிய நட்புடன் வாழ முடியும். இது குறித்து சற்று சிந்திப்போம். அவர் நமக்குள் இருப்பதால் நாம் தனிமையில் இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் அவரை உணரலாம். நாம் அவரிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய உணர்ச்சிகளை நம் இதயங்களில் உணர முடியும். அவர் நம் எண்ணங்களை அறிந்து நம்மை நேசிக்கிறார். தூய்மையாக வாழ்வதற்கான ஆற்றலை நமக்கு வழங்கினார். நாம் அவருடைய அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, இரக்கம், நற்குணம், விசுவாசம், மென்மை மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றில் வாழ முடியும். நாம் அவரில் நம் வாழ்க்கையை காணும்போது அவர் நமக்கு வாழ்க்கையை முழுமையாக வழங்குகிறார். நாம் வாழ்வதற்கான காரணம் இயேசுவோடு நெருங்கிய உறவில் இருப்பதற்கே என்று பைபிள் கூறுகிறது. வேறு எந்த நபரையும் விட அவருடன் நெருக்கமாக வாழ வேண்டும். வேறு எவரையும் விட அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். மேலும் அவரை என்றென்றும் மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்து வணங்க வேண்டும். இயேசுவை நேசிக்கவும் அவருடன் வாழவும் நாம் இருப்பதால் பைபிள் கிறிஸ்துவர்களை கிறிஸ்துவின் மணமகள் என்று அழைக்கிறது. அவரை உதாசீனப்படுத்துவோர் கண்டிக்கப்படுவார் என்றும் பைபிள் கூறுகிறது. நமது இலக்கு இயேசுவின் கரங்கள். இயேசுவை வெறுக்கிற எவரும் அவரது கரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார். மாறாக அவர்கள் அவரிடமிருந்து என்றென்றும் பிரிக்கப்படுவார்கள். இது ஒரு சிலரால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான நிகழ்வாகும். நம்மிடம் இருக்கும் வாழ்க்கை அல்லது சந்தோஷம் தேவன் கொடுத்தது என்பதை பலர் உணரவில்லை. வாழ்க்கையில் சிறிய இன்பங்களை நாம் அனுபவிப்பது கூட அவர் நமக்கு கிடைக்கச் செய்ததால் மட்டுமே. நாம் மரணிக்கும் போது அவையெல்லாம் பறிக்கப்படும். ஒன்று, நாம் இயேசுவோடும் முடிவில்லாத மகிழ்ச்சியோடும் இருப்போம், அல்லது பிரிவு மற்றும் வேதனையுடன் இருப்போம். இயேசுவின் கரங்கள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய இலக்கு என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம். இப்போது அவருடன் சமாதானத்தையும் வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். இயேசுவோடு மிகவும் நெருக்கத்தில் வாழ்ந்த எந்த ஒரு நபரும் அவர் எல்லாவற்றையும் விட சிறந்தவர் என்பதை நிரூபிப்பார். முதலில் அவரை நம் ஆன்மாவிற்குள் அனுமதிப்பது திகிலூட்டும் உணர்ச்சி போன்று இருக்கும். ஏனென்றால் அவர் நம் தீமையை வெளிப்படுத்தி நம்மை சரணடையச் செய்கிறார். ஆனால் நாம் சரணடையும் போது அவர் நம்மை குணமடையச் செய்து மேலும் சகித்துக் கொள்ளவும் வளர்ச்சியடையவும் நமக்கு மன வலிமையை தருகிறார். நீங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவரிடம் சரணடைந்தால் அவர் உங்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார். மேலும் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை பரிசுத்தமாக தூய்மைப்படுத்துவார். பின்னர் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அவருடைய கரங்களின் சொர்க்கத்தில் அடக்கமாவீர்கள். மேலும் ஆராயுங்கள். வாசிக்கவும் ரோமர் அதிகாரம் 1:1-7. 1 கொரிந்தியர் 15:1-5 மற்றும் ரோமர் 10:9-10. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உயிர்த்தெழுதல் பற்றிய விவரங்கள் இவை. பின்னர் வாசிக்கவும் தானியேல் 12:2, யோபு 19:23-27, ஏசாயா 26:19-21, ஓசியா 6:1-2, எண்கள் 21:9. இந்த குறிப்பை புரிந்து கொள்ள மேலும் வாசிக்கவும் யோவான் 3:14-15, சங்கீதம் 16:9-10 மற்றும் சங்கீதம் 71:19-24. இவை இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவருக்கு உண்மையாக மரணித்தவர்கள் பற்றியுமான விவரங்கள் ஆகும். இது இயேசு பூமியில் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எழுதப்பட்டவை. இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மற்றும் அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்படுவது ஏன் முக்கியம் என்றும் எழுதுங்கள். உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மற்றொரு கிறிஸ்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.